ஓம் சாந்தி. May 13, 2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சகல சரீரதாரிகளின் மீதுள்ள அன்பை நீக்கி ஒரே ஒரு சரீரமற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் குளிர்மையடையும். கேள்வி: தேவ குலத்தை சார்ந்த ஆத்மாக்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: 1. தேவ குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு இலகுவாக பழைய உலகின் மீது விருப்பமின்மை ஏற்படும். 2. அவர்களின் புத்தி எப்பொழுதும் எல்லையற்றதாக இருக்கும். அவர்கள் சிவாலயத்திற்கு செல்வதற்காக தூய மலர்கள் ஆகுவதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். 3. அவர்கள் எவ்வித அசுரத்தனமான செயல்களையும் செய்ய மாட்டார்கள். 4. அவர்கள் அட்டவணை ஒன்றை பேணி எவ்விதமான அசுர செயல்களையும் செய்யாதிருப்பதை சோதிப்பார்கள். 5. அவர்கள் தந்தையிடம் உண்மையை கூறுவதுடன் எதனையும் மறைக்க மாட்டார்கள். பாடல்: நாங்கள் அவரிடமிருந்து பிரிந்திருக்கவும் மாட்டோம், எவ்வித துன்பமும் எங்களுக்கு இருக்கவும் முடியாது. ஓம் சாந்தி. இவை எல்லையற்ற விஷயங்களாகும். எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் இப்பொழுது முடிவடைந்து விட்டன. இந்த உலகில் பலர் நினைவு செய்யப்படுகிறார்கள். சரீரதாரிகள் பலரிடம் அன்புள்ளது. பரமாத்மாவான பரம தந்தை சிவன் என அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு சரீரமற்றவரே உள்ளார். உங்களுடைய புத்தியின் யோகம் இப்பொழுது அவரிடம் மட்டுமே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு சரீரதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். பிராமண பூஜாரிகள் போன்றோருக்கு உணவு கொடுப்பது கலியுக வழக்கங்களும் சம்பிரதாயமும் ஆகும். இங்கே உள்ள வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் அங்கே உள்ளவற்றை விட முற்றிலும் வேறுபட்டவை. எந்த ஒரு சரீரதாரியும் இப்பொழுது நினைவு செய்யப்படக்கூடாது. நீங்கள் அந்த ஸ்திதியை அடையும் வரை தொடர்ந்தும் முயற்சி செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், வாழ்ந்து மறைந்தவர்கள் அனைவரையும் அத்துடன் பழைய உலகில் இப்பொழுது வாழ்பவர்களையும் இயன்ற அளவிற்கு மறந்துவிடுங்கள். நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு எதனை விளங்கப்படுத்துவது என கடைவதற்காக உங்களுடைய புத்தியை உபயோகியுங்கள். உலகின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளும்படி அனைவருக்கும் கூறுங்கள். எவருக்கும் இது தெரியாது. கடந்த காலம் என்றால் அது ஆரம்பித்த காலமாகும். அது சத்தியத்துடன் ஆரம்பிக்கிறது. நிகழ்காலம் என்றால் இப்பொழுது இருப்பது. அது சத்தியுகத்தில் இருந்து இன்று வரை உள்ள காலமாகும். எதிர்காலம் என்பது நிகழவிருப்பது. உலகிலுள்ள எவருக்கும் இது தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது தெரியும் என்பதாலேயே பதாதைகள் போன்றவற்றை நீங்கள் செய்கிறீர்கள். இது பெரியதோர் எல்லையற்ற நாடகம். அவர்கள் பல எல்லைக்கு உட்பட்ட பொய்யான நாடகங்களை உருவாக்குகிறார்கள். நாடகத்தில் கதாசிரியர் காட்சிகளையும் காட்சி அமைப்புகளையும் உருவாக்கும் நபரிலிருந்து வேறுபட்டவராக இருப்பார். இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளன. நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற எதுவும் நிலைத்திருக்காது. அவை அனைத்தும் அழியப் போகின்றன. எனவே நீங்கள் சத்தியுகம் எவ்வாறு இருக்கும் என காட்டுவதற்காக மிக அழகான காட்சிகளையும் காட்சி அமைப்புகளையும் உருவாக்க வேண்டும். அஜ்மீரில் அவர்கள் தங்க துவாரகை நகரத்தின் மாதிரி உருவை உருவாக்கி உள்ளார்கள். எனவே நீங்கள் அதிலுள்ள காட்சிகளையும் காட்சி அமைப்புகளையும் பிரதி செய்து புதிய உலகம் எவ்வாறு இருக்கும் என காட்ட முடியும். இந்த பழைய உலகம் தீக்கு இரையாக்கப்பட போகிறது. உங்களிடம் இந்த உலகத்தின் வரைபடமும் தோற்றப்போகும் புதிய உலகத்தின் வரைபடமும் உள்ளன. நீங்கள் இத்தகைய விஷயங்களை பற்றி சிந்தித்து நல்ல படங்களை உருவாக்க வேண்டும். இந்த நேரத்தில் மனிதர்கள் முற்றிலும் கல்புத்தியை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அது அவர்களின் புத்திகளில் தங்குவதில்லை. நீங்கள் மிக நல்ல காட்சிகளையும் காட்சி அமைப்புகளையும் உருவாக்கும் நாடகத்துறையினரின் உதவியை பெற்று சத்தியுகத்தின் மிக நல்ல காட்சிகளை காட்ட வேண்டும். அவர்களால் உங்களுக்கு மிக நல்ல யோசனைகளை வழங்க முடியும். அதனை செய்வதற்கான பல வழிமுறைகளை அவர்களால் உங்களுக்கு காட்ட முடியும். உண்மையில் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மமே இருந்தது என்பதை மக்கள் வந்து புரிந்து கொள்ளுமாறு மிகவும் நல்லதொன்றை உருவாக்குமாறு நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் எவ்வளவற்றை கிரகிக்கின்றீர்கள் என்பதில் குழந்தைகளாகி நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். ஷரீர உணர்வுடைய புத்தியானது அழுக்கான புத்தி எனப்படுகிறது. ஆத்ம உணர்வுடைய புத்தி மலரை போன்றது எனப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது மலர்கள் ஆகின்றீர்கள். ஷரீர உணர்வுடையவர்களாக இருந்தபோது நீங்கள் முட்களாக இருந்தீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இந்த பழைய உலகின் மீது விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற புத்தியையும் எல்லையற்ற விருப்பமின்மையையும் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் இந்த விபச்சார விடுதியின் மீது அதிகளவு விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றோம். நாம் சிவாலயத்திற்கு செல்வதற்காக இப்பொழுது மலர்கள் ஆகின்றோம். இவ்வாறு ஆகும் பொழுது உங்களில் ஒருவர் தவறாக நடந்து கொண்டால் அவருக்குள் தீய ஆவி பிரவேசித்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள ஆண் அன்னம் ஆகும் பொழுது அவரின் மனைவி எதனையும் புரிந்து கொள்ளாதுவிட்டால் அங்கு சிரமம் ஏற்படும். அவர் பெருமளவில் சகித்து கொள்ள நேரிடும். அப்பொழுது அது அவளின் பாக்கியத்தில் இல்லை என புரிந்து கொள்ளப்படும். அனைவரும் தேவகுலத்தை சார்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். இங்கே உரிமை உடையவர்களே அங்கு வருவார்கள். பாபாவிற்கு பல தீய நடத்தைகளை பற்றி அறிக்கைகள் வருகின்றன. இன்னார் இந்த அசுர பழக்கத்தை கொண்டிருக்கின்றார். இதனாலேயே பாபா தினமும் உங்களுக்கு கூறுகின்றார், உங்களுடைய அட்டவணையை தினமும் பார்த்து நீங்கள் எவ்வித அசுர செயல்களையும் செய்யவில்லையே என சோதித்து பாருங்கள். பாபா கூறுகின்றார், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் பாபாவிற்கு கூறுங்கள். உங்களில் சிலர் மிக பெரிய தவற்றை செய்யும் பொழுது தமது கௌரவம் இழக்கப்பட்டு விடுமோ என்று எண்ணி அவர்கள் அதனை சத்திர சிகிச்சை நிபுணரிடம் கூறுவதற்கு அதிக அளவு வெட்கப்படுகிறார்கள். உண்மையை ஒப்புக்கொள்ளாததால் மேலும் இழப்பு ஏற்படுகிறது. சத்தியம் அனைத்தும் அழிந்துவிடும் வகையில் மாயை உங்களை பலமாக அறைகின்றாள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். உங்களால் 5 விகாரங்களையும் வெற்றி கொள்ள முடியாதுவிட்டால் தந்தையால் என்ன செய்ய முடியும்? தந்தை கூறுகின்றார், நான் கருணை நிறைந்தவன். அத்துடன் மரணங்களுக்கெல்லாம் மரணமான மகா காலனும் ஆவேன். நீங்கள் தூய்மையாக்குபவராகிய என்னை வந்து உங்களை தூய்மையாக்கும்படி அழைத்தீர்கள். இந்த 2 பெயர்களும் எனக்குரியவை. நான் இப்பொழுது 2 பாகங்களையும் நடிக்கின்றேன். கருணை நிறைந்த ஒரே ஒருவர் மற்றும் மகா காலன். நான் முட்களை மலர்களாக மாற்றுகின்றேன். அதனால் உங்களுடைய புத்தி அந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். அமர்நாத் தந்தை, அதாவது அமரத்துவ பிரபு கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் பார்வதிகள். சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் அமரத்துவ பூமிக்கு செல்வதுடன் உங்களுடைய பாவங்களும் அழிக்கப்படும். அந்த யாத்திரைகளில் செல்வதனால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. அந்த யாத்திரைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. செலவுகள் அனைத்தும் எவ்வாறு செய்யப்படுகின்றன என குழந்தைகளாகிய உங்களிடம் பலர் கேட்கின்றனர். எவ்வாறாயினும் நீங்கள் என்ன பதிலை வழங்கினீர்கள் என்ற செய்தி எதனையும் பாபாவிடம் எவரும் வழங்கவில்லை. பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்களான நாங்கள் பலர் இருக்கின்றோம். எனவே நாம் சகல செலவுகளையும் ஏற்றுக்கொள்வோம். அப்படியல்லவா? நாம் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் எமக்காக ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கின்றோம். நாம் பின்னர் சென்று அங்கே ஆட்சி செய்வோம். நாம் ராஜயோகத்தை கற்பதுடன் செலவுகளுக்கான பணத்தையும் வழங்குவோம். ஷிவ் பாபா அழியாத இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்கின்றார். அதன் மூலமாக நாம் அரசர்களுக்கெல்லாம் அரசராகின்றோம். கற்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் செலவுகளுக்கான பணத்தை கொடுக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய செலவுக்கான பணத்தை கொடுக்கின்றீர்களே அன்றி எதற்காகவும் யாசிப்பதோ அல்லது தானம் கேட்பதோ இல்லை என விளங்கப்படுத்துங்கள். எவ்வாறாயினும் இந்த கேள்வி தம்மிடம் கேட்கப்பட்டதாக மட்டுமே குழந்தைகள் எழுதுகிறார்கள். இதனாலேயே பாபா கூறியுள்ளார், நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளவு சேவை செய்துள்ளீர்கள் என்பதை மாலையில் உங்களுடைய அட்டவணையில் பாருங்கள். இவை அனைத்தும் தொடர்ந்தும் செய்யப்பட வேண்டும். இங்கே வருபவர்களில் பலர் பிரஜைகளாகுவார்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்பவர்கள் மிக சிலரே ஆவர். மிக சில அரசர்களும் மிக சில செல்வந்தர்களும் இருப்பார்கள். ஏழைகள் பலர் உள்ளனர். இங்கே அவ்வாறு உள்ளது. தேவர்களின் உலகிலும் அவ்வாறே இருக்கும். ராஜ்யம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுகிறது. அதில் வரிசை கிரமமாக அனைவரும் தேவைப்படுகின்றனர். தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதுடன் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தையும் ஸ்தாபிக்கின்றார். தேவ தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் மீண்டும் அதனை ஸ்தாபிக்கின்றேன். எனவே மக்களுக்கு அதனை விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு படங்கள் தேவை. நீங்கள் பாபாவின் முரளியை கேட்கும் போது நீங்கள் அதனை செய்வீர்கள். நாளாந்தம் நீங்கள் திருத்தங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்களுடைய சொந்த ஸ்திதியை சோதித்து அது எந்த அளவிற்கு திருத்தப்பட்டுள்ளது என பாருங்கள். தந்தை வந்து உங்களை அழுக்கிலிருந்து நீக்குகின்றார். மற்றவர்களை எந்த அளவிற்கு அழுக்கிலிருந்து நீக்குகின்ற சேவையை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் முற்றிலும் பாலும் சீனியும் போன்று வாழ வேண்டும். நீங்கள் சத்தியத்தில் இருப்பதை விட அதி மேன்மையானவர்களாக தந்தை உங்களை ஆக்குகின்றார். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே மாணவர்களாகிய நீங்கள் அவருடைய கற்பித்தல்களின் அற்புதங்களை காட்ட வேண்டும். அப்பொழுது மட்டுமே தந்தை தன்னை உங்களிடம் அர்ப்பணிப்பார். நீங்கள் இப்பொழுது பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்ற சேவையை மட்டுமே செய்கின்றீர்கள் என்பது உங்களுடைய இதயத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆம், நீங்கள் உங்களுடைய தொழில் போன்றவற்றை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்தை பற்றி முதலில் சிந்தியுங்கள். இது மிகவும் இலகுவானது. மனிதர்களால் எதனையும் செய்ய முடியும். வீட்டில் உங்களுடைய குடும்பத்துடன் வசிக்கும் பொழுதும் நீங்கள் ராஜ அந்தஸ்தை பெற வேண்டும். எனவே தினமும் உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். நாள் முழுவதும் உங்கள் லாபமும் நஷ்டமும் எவ்வாறு இருந்தன என சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அட்டவணையை எழுதாது விட்டால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது கடினமாக இருக்கும். நீங்கள் தந்தை கூறுவதையேனும் கேட்பதில்லை. நீங்கள் யாருக்காவது துன்பம் கொடுத்துள்ளீர்களா என தினமும் சோதித்து பாருங்கள். நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது. அத்துடன் வருமானமும் அதிக அளவிலானது. இல்லாதுவிட்டால் நீங்கள் அழவேண்டியிருக்கும். இது ஓர் ஓட்டப்பந்தயம். சிலர் நூறாயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறார்கள், ஆனால் மற்றோரோ ஏழ்மையானவர்கள் ஆகின்றார்கள். இது உங்கள் இறை ஓட்டப்பந்தயமாகும். நீங்கள் பௌதீகமாக ஓட வேண்டியது இல்லை. உங்களுடைய புத்தியால் அதி அன்பிற்குரிய பாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் உடனடியாக அதனை பற்றி பாபாவிற்கு கூறுங்கள். பாபா, நான் இந்த தவற்றை செய்துள்ளேன். எனது பௌதீக அங்கங்களின் மூலமாக நான் இந்த தவற்றை செய்துள்ளேன். தந்தை கூறுகின்றார், சரி, பிழை எதுவென்று பிரித்து பார்ப்பதற்குரிய புத்தி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே தவறான எதனையும் செய்யாதீர்கள். உண்மையில் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் வருந்துவதுடன் தந்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் கூறுவதை கேட்பதற்காகவே அவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் எத்தகைய தவறான செயல்களை செய்தாலும் உடனடியாக பாபாவிற்கு கூறுங்கள், அல்லது அதனை பற்றி பாபாவிற்கு எழுதுங்கள். பாபா, நான் இந்த தவறான செயலை செய்தேன். பின்னர் அரைவாசி மன்னிக்கப்படும். பாபா உங்கள் மீது கருணை கொள்வேன் என்பதல்ல, ஒரு சதமளவேனும் மன்னிப்போ அல்லது கருணையோ காட்டப்பட முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிகின்றன. யோக சக்தியால் கடந்த காலத்திற்கு உரியது அனைத்தும் துண்டிக்கப்பட வேண்டும். தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் அவரை இகழச் செய்யும் வகையில் நடக்காதீர்கள். சத்குருவை இகழ்பவர்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் அதி உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். வேறு எவரும் மற்ற குருமார்களிடமிருந்து ராஜரீகமான அந்தஸ்தை பெற முடியாது. இங்கு நீங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்விதமான இலக்கோ அல்லது குறிக்கோளோ கிடையாது. அவ்வாறு இருந்தாலும் அது தற்காலிகமான காலத்திற்கு மட்டுமே ஆகும். 21 பிரிவுகளுக்குரிய சந்தோஷத்திற்கும் ஒரு சில சதங்கள் பெருமதியான சந்தோஷத்திற்கும் இடையில் பெரியதோர் வேறுபாடு உள்ளது. செல்வம் சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதல்ல, அது அதிக அளவு துன்பத்தையும் கொண்டு வரும். ஓகே, உதாரணமாக யாராவது ஒருவர் வைத்திய சாலையை கட்டும் பொழுது அவர் தனது அடுத்த பிறவியில் அதிக அளவு நோய்வாய்ப்பட மாட்டார். அவரால் நன்கு கற்க முடியும் என்றோ அல்லது அவர் அதிக அளவில் செல்வத்தை பெற்றுக்கொள்வார் என்பதோ அல்ல. அதற்கு ஏற்பவே அனைத்தையும் அவர் செய்ய வேண்டும். யாராவது ஒருவர் தர்மசாலையை கட்டும் பொழுது அவர் தனது அடுத்த பிறவியில் மாளிகையை பெற்றுக்கொள்கிறார். அவர் ஆரோக்கியமாக இருப்பார் என்பதல்ல, இல்லை. தந்தை பல விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். உங்களில் சிலர் அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துகிறீர்கள். உங்களில் சிலர் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. எனவே தினமும் உங்களுடைய அட்டவணையை எழுதுங்கள். இன்று நான் என்ன பாவம் செய்தேன்? இன்று நான் இந்த விஷயத்தில் தோற்று போனேன். இத்தகைய செயல்களை செய்ய வேண்டாம் என பின்னர் பாபா அறிவுரை கூறுவார். நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள் என அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய சந்தோஷ பாதரசம் அந்த அளவிற்கு உயர்வதில்லை. பாபா அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டுள்ளார். நான் ஒரு வயதானவன். நான் இந்த சரீரத்தை விடுத்து இளவரசராகப் போகின்றேன். நீங்களும் கற்கின்றீர்கள். எனவே உங்களுடைய சந்தோஷம் என்ற பாதரசம் உயர வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் தந்தையையேனும் நினைவு செய்வதில்லை. தந்தை அனைத்தையும் உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். ஆங்கிலம் போன்றவற்றை கற்பதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அதனை கற்பதில் பெரும் சிரமம் உள்ளது. இது மிகவும் இலகுவானது. நீங்கள் இந்த ஆன்மீக கல்வியின் மூலம் சாந்தமாகவும் அமைதியானவராகவும் ஆகின்றீர்கள். இங்கு தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய அங்கங்கள் சாந்தமடையும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சரீரம் உள்ளதல்லவா? சிவ பாபாவிற்கு சரீரம் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கே பௌதிக புலன்கள் உள்ளன. அவருடைய புலன்கள் சாந்தமாகவே இருக்கும். அதனாலேயே அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு நீங்கள் அவருடைய சகவாசத்தை கொண்டிருக்க முடியும்? அவர் சத்தியுகத்திலேயே இருப்பார். அவருடைய புலன்களை சாந்தமாக்கியது யார்? நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கிறீர்கள். எனவே குழந்தைகளே, நீங்கள் இவை அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொழுதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. சத்தியத்தையே பேசுங்கள். பொய் பேசும் பொழுது அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். அனைவருக்கும் அனுப்பக்கூடிய வகையில் மிக நல்ல பாதகைகளை உருவாக்குங்கள். அவை எவ்வளவு சிறந்தவை என்பதை மக்கள் பார்க்கும் பொழுது மேலும் வந்து பார்க்க வேண்டும் என உணர்வார்கள். விளங்கப்படுத்துபவர்கள் மிக திறமைசாலிகளாக வேண்டும். எவ்வாறு சேவை செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை தம்மை போன்று ஆக்கக்கூடிய மிக நல்ல ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். மற்றவர்களை தம்மை போன்று நிர்வாகிகள் ஆக்கக்கூடியவர்கள் நல்ல ஆசிரியர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் குழந்தை புத்தியை கொண்டிருக்க கூடாது. இல்லாதுவிட்டால் யாராவது உங்களை தூக்கி கொண்டு சென்று விடுவார்கள். இது ராவணனின் சமுதாயம். நிலையத்தை பராமரிக்கக்கூடிய ஆசிரியர்களை ஆயத்தப்படுத்துங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையின் கற்பித்தல்களின் அற்புதத்தை அவருக்கு காட்டுங்கள். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்ற வியாபாரத்தில் ஈடுபட்டிருங்கள். முதலில் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். பாலும் சீனியும் போன்று ஒன்றாக வாழுங்கள். இரண்டு, நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இதில் தந்தை கருணை காட்டுவதில்லை. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பாவங்களை அழித்து விடுங்கள். பாபாவிற்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் எந்த முறையிலும் நடக்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு தாமரை மலரை போல் பற்றற்றவராகி ஞானம் நிறைந்தவராக இருக்கும் சிறப்பு இயல்புடன் எவ்விதமான சமஸ்காரங்களின் முரண்பாடுகளில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக. இறுதி வரை சிலரிடம் ஒரு பணிப்பெண்ணின் சமஸ்காரங்களே இருக்கும், மற்றோரிடம் ஓர் அரசரின் சமஸ்காரங்கள் இருக்கும். அவர்களின் சமஸ்காரங்கள் மாறுவதற்காக காத்திருக்காதீர்கள். அவை உங்களை பாதிக்கவும் அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் முதலில் ஒவ்வொருவரின் சமஸ்காரங்களும் வெவ்வேறானவை, இரண்டாவதாக அவை மாயையின் வடிவத்தில் வருகின்றன. ஆகவே ஒழுங்குமுறை கோட்பாடு என்ற கோட்டிற்குள் இருந்த வண்ணம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுங்கள். வெவ்வேறு சமஸ்காரங்களை கொண்டிருக்கும் பொழுது எவ்விதமான முரண்பாடும் இருக்கக்கூடாது. இதற்கு ஞானம் நிறைந்தவராகவும் தாமரையை போல் பற்றற்றவராகவும் ஆகுங்கள். ஸ்லோகம். பிடிவாதம் பிடிப்பவராக இருந்து கடினமாக உழைப்பதை விட களிப்புடன் முயற்சி செய்யுங்கள். அவ்வியக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மையே அமைதி மற்றும் சந்தோஷத்தின் தாய். எங்கே தூய்மை உள்ளதோ அங்கு துன்பமோ அல்லது அமைதியின்மையோ இருக்க முடியாது. எனவே நீங்கள் சதா சௌகரியமாக ஒரு சந்தோஷ படுக்கையில் இருக்கின்றீர்களா, அல்லது நீங்கள் சதா அமைதியின் சொரூபமாக அதன் மீது ஓய்வு எடுக்கின்றீர்களா என சோதித்து பாருங்கள். ஏன், என்ன அல்லது எப்படி என்ற அக குழப்பம் ஏதாவது உள்ளதா, அல்லது நீங்கள் அந்த குழப்பத்திற்கு அப்பாற்பட்டு சந்தோஷ சுரூபம் என்ற ஸ்திதியில் இருக்கின்றீர்களா? ஓம் சாந்தி.